بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய நேரத்தை பயனுள்ள வகையில் கழிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக, அமைதி நிலவுகின்ற வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் இந்த வாக்குறுதியை நமக்கு தருகிறான். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை கேட்டு நடந்தால் நல்ல வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக உண்டு. எல்லா மனிதர்களும் இதைத்தான் நாம் ஆசைப்படுகிறோம். உலகத்தில் வாழும்போது நல்ல வாழணும், மறுமையிலே நல்ல வாழ வேண்டும், உலகத்தில் வாழும்போது நல்ல வாழ வேண்டுமா இல்லையா? நல்லடியார்கள் இரண்டையும் அல்லாவிடத்திலே கேட்பார்கள். நல்லடியார்களுடைய பண்பு என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். யாழ்லா, இந்த உலக வாழ்க்கையிலும் எனக்கு நல்லதை கொடு, மறுமையிலும் எனக்கு நல்லதை கொடு, நரக நெருப்பை விட்டு எங்களை காப்பாற்று. நல்லடியார்கள் இப்படி துவா செய்வார்கள். இந்த உலகத்திலும் நமக்கு நல்லது வேண்டும், நல்ல வாழ்க்கை வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நல்ல வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும், யாருக்கு தருவதாக அல்லாஹ் உத்தரவாதம் தருகிறான்? யாருக்கு தருவான் நல்ல வாழ்க்கை? எல்லோருக்கும் கிடைத்து விடுமா? ஆசைப்படக்கூடிய எல்லா நபருக்கும் அந்த வாழ்க்கை அமைந்து விடுமா? அல்லாஹ் சொல்கிறான், மன் அமில சாலிஹன் மின் ரகரின் அவ் உன்சா வஹுவ மூமின். அல்லாஹுவை நம்பி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்தால் ஃபல நுஹ்யி அன்னஹு ஹயாத்தன் தொய்யிபா, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை நாம் அளிப்போம். அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையின் அளித்து அவர்களை நாம் வாழ வைப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு நல்ல வாழ்க்கை வேண்டுமா? சிறந்த வாழ்க்கை அமைய வேண்டுமா? யாருக்கு இந்த உத்தரவாதம்? மன் அமில சாலிஹன், நல்லறங்களை செய்ய வேண்டும். வஹுவ மூமின், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு. ஈமானும் நல்லறங்களும் நம்மிடத்திலே வந்துவிட்டால் நமக்கு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் தருகிறான். இந்த உலகத்துக்கு இதுதான் தேவை. ஆனால் உலகம் இந்த உண்மையை அறியாமல், அல்லாஹ்வை நம்பியவர்கள் இந்த உண்மையை புரிந்து அறிந்து அந்த நல்ல வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நம்ம பார்க்கிறோமே இல்லை, இந்த ஈமான் இருக்கிறதுனால நம்ம எப்படி இருப்போம்? கோபங்கள் வரும்போது எப்படி இருக்கிறோம்? துன்பங்கள் வரும்போது எப்படி இருக்கிறோம்? சோதனைகள் வரும்போது எப்படி இருக்கிறோம்? மற்ற விஷயங்கள்ல, நாணயத்தில், நேர்மையில, ஒழுக்கத்தில், இவற்றில்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாற்றம் நம்மிடத்தில் வருவதற்கு காரணமாக உள்ளது என்ன? இந்த ஈமானும் இஸ்லாமிய நல்லறங்களும் தான். அல்லாஹ் இந்த வாழ்க்கையை நமக்கு தருவான். ஆனால் இஸ்லாத்தை பற்றி புரியாதவர்கள், தெரியாதவர்கள் உலகத்திலே அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அவர்களால் உலகத்திலே நிம்மதி ஏற்படுத்த முடியாது, சிறந்த வாழ்க்கையை மனித குலத்துக்கு வழங்க முடியாது. இன்றைக்கு நாம பார்க்கிறோம் நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது. சமீப காலங்களாக அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? மனித உயிர்கள் மீது கொஞ்சம் கூட மதிப்பு இல்லாம சகட்டு மேனிக்கு கொலைகள் நடக்கின்றன. குறிப்பாக பெண்களை சில வக்கரபுத்தி உள்ள ஆண்கள் கொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். முரட்டு சிந்தனை உள்ளவர்கள் பலகீனமான மக்களை அடித்து உதைத்து அவர்களை சாகடிப்பதை நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் சமீப காலங்களாக இது அதிகமாகிறது. பலகீனமான மக்கள் மீது பலம் உள்ளவர்கள் ஆதிக்கம் செலுத்தி அவர்களை கொலை செய்வதை நம்ம பார்க்கிறோம். அதிகமாகிவிட்டது. மனித உயிர்கள் என்பது அந்த அளவுக்கு மலிந்து விட்டதா? மதிப்பில்லாமல் போய்விட்டதா? இது கியாமத்து நாளுடைய அடையாளம். ஒரு மனிதனுடைய உயிர் அநியாயமாக கொல்லப்படுகிறது என்றால் இதையும் இந்த சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாட்டை ஆளக்கூடியவர்கள் சகித்துக் கொண்டு கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். இது மறுமை நாளின் அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாளுடைய ஒரு முக்கியமான அடையாளம் எக்ஸுருல் ஹரஜ், ஹரஜ் அதிகமாகும். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஹரஜ் என்றால் என்ன? கியாமத்து நாளுடைய அடையாளமாக ஹரஜ் அதிகமாகும் என்று சொல்கிறீர்களே, என்ன அதிகமாகும் ஹரஜ் என்றால் என்னன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வார்த்தையில சொல்லல, செயல் அப்படி சொன்னாங்க, கொலை, மனித உயிர்களை கொல்வது, அநியாயமாக ஒருவனை சாவடிப்பது, இது கியாமத்து நாளுடைய அடையாளம். கியாமத்து நாள் எப்போ வரும்? மோசமான மக்கள் இருக்கும்போது தான் கியாமத்து நாள் வரும். நல்ல மக்கள் இருக்கும்போது கியாமத்து நாள் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். மோசமான மக்கள் அதிகமாயிட்டாங்க, நல்ல மக்கள் குறைந்து விட்டார்கள், அப்போது கியாமத்து நாள் வரும். இருக்கின்ற நல்ல மக்களையும் அல்லாஹ் எடுத்து விடுவான், தீயவர்கள் மட்டுமே எஞ்சி இருப்பார்கள். அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்புவான், அந்த காற்று நல்ல நறுமணமாக இருக்கும், மிருதுவான காற்று, மென்மையான காற்றாக இருக்கும். மூமின்களுடைய உயிரை எல்லாம் அந்த காற்று பறித்துவிடும். பிறகு பாவிகள், குற்றவாளிகள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உரியவர்கள் மட்டும் எஞ்சியிருப்பார்கள். கியாமத்து நாள் வரும். ஆக கியாமத்து நாளுடைய அந்த நெருக்கத்தில் மனிதன் கெட்டு விடுவான், சமுதாயம் சீராகி சின்னாபின்னமாகிவிடும். சமுதாயம் ஒழுக்க கேட்டிலே இருக்கும், சமுதாயம் எல்லா பாவங்களையும் செய்யும். அப்படிப்பட்ட நேரத்தில் மறுமை நாள் வரும். மறுமை நாளுடைய ஒரு அடையாளம் தான் கொலை பெருகும். நபி அவர்கள் எச்சரித்தார்கள். இன்னைக்கு கொலை பெருகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொலை. ஒருவனுக்கு தான் விரும்பக்கூடிய பெண் கிடைக்கவில்லையா, அவள் முகத்திலே ஆசிட்டை வீசுவது, அவளை கத்தியால் குத்துவது, பட்ட பகலில் பொது இடங்களிலே இது போன்ற காரியங்களை செய்கிறார்கள். மக்களும் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யாரும் போய் தடுக்கிற மாதிரி இல்லை. சரி, அவ்வாறு செய்தவனுக்கு என்ன தண்டனை? அதுவும் இல்லை. ஒரு பெண்ணை ஒருவன் அநியாயமாக கொலை செய்கிறான், சம்பந்தப்பட்ட குற்றவாளியை பிடிப்பதை விட்டுவிட்டு யாரையெல்லாம் பிடித்து அந்த பழியை போட்டு அப்பாவிகளை கொலை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்ப என்ன, மனித உயிர்கள் மேல மதிப்பு போய்விட்டது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நினைப்பதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இது கியாமத்து நாளுடைய அடையாளம். இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? நீ உலகத்தில் நடக்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் இதுக்கு தீர்வு கண்டுவிட முடியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தவிர இதுக்கு வேறு எந்த தீர்வும் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு அரசாங்கம், ஒரு நாடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அதன்படி சரியாக நடந்தால் இந்த பிரச்சனைக்கு அதுதான் தீர்வு. இல்லை என்றால் தீர்வே கிடையாது. இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் மனித உயிர்களை ஒருவன் அநியாயமாக கொலை செய்யக்கூடாது என்பதற்கு பல்வேறு வழிகாட்டல்களை மனிதனுக்கு போதிக்கிறது. அதுல முதல் விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய உத்தரவு நமக்கு, அல்லாஹ்வை நம்புறீங்களா, நீங்க பிற மனித உயிர்களை மதித்து நடக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், உண்மையிலேயே மனித உயிர்களை மதித்து அதை கொலை செய்யக்கூடாது என்று அதை மதித்து நடக்கக்கூடிய மக்கள் மூமின்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான். இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் அடுத்தவருடைய உயிரை கொலை செய்வது எவ்வளவு பெரிய பாவம், அது எவ்வளவு பெரிய குற்றம், அதை வன்மையாக கண்டித்த ஒரே ஒரு மார்க்கம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்க பார்க்கலாம் கடுமையான எச்சரிக்கைகள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹ் இல்லா பில் ஹக். முறையில்லாமல் உரிமை இல்லாமல் அல்லாஹ் ஹராமாக்கிய உயிரை நீங்கள் கொல்லாதீர்கள். அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்கிறான், அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு மனிதனுடைய உயிரை கொலை செய்கிறீர்களா, அது ஹராமான வேலையை செய்கிறீர்கள். அல்லாஹ் தடை செய்த வேலையை செய்கிறீர்கள். அல்லாஹ் இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஒப்புக்கொள்ள மாட்டான். இதற்கு கடுமையான தண்டனை உண்டு. திருமறை குர்ஆன் எச்சரிக்கிறது. இபாதுர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனின் அடியார்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் விவரிக்கிறான். அல்லாஹோடு வேறொரு கடவுளை அவர்கள் அழைக்க மாட்டார்கள். அல்லாஹை தவிர்த்து வேறு ஒரு நபரை கடவுளாக்கி பிரார்த்திக்க மாட்டார்கள், அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறார், சரி அடுத்து என்ன? இந்த தௌஹீதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் புனிதப்படுத்திய அல்லாஹ் தடை செய்த ஒரு உயிரை அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். இதுதான் நல்லடியார்களுடைய பண்பு. இஸ்லாமிய மார்க்கத்தில் இது சாதாரண பாவம் அல்ல, பயங்கரமான பாவம், பெரும்பாவம். இன்றைக்கு சில பேர் இருக்கலாம், முஸ்லீம் தன்னை சொல்லிக்கிட்டு ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவன் உண்மையிலே முஸ்லீம் கிடையாது. அவன் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டாலும் அநியாயமாக முறையில்லாமல் ஒரு உயிரை நீ கொலை செய்கிறாயா, நீ உண்மையான முஸ்லீமே கிடையாது, இஸ்லாத்தை விட்டு நீ வெளியேறிவிட்டாய். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது. ஏனென்றால் இது பெரும்பாவம். நபி அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இஜ்தனிபு சபால் மூபிகாத், உங்களை அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அதில் நபி அவர்கள் ஏழு பெரும்பாவங்களை சொன்னார்கள். அஷ்ருக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, வட்டியை வாங்குவது, வட்டி பணத்தை வாங்கி உண்டு சாப்பிடுவது, போர்க்களத்தில் புறமிது விட்டு ஓடுவது, இப்படி ஏழு பாவங்களை சொன்னாங்க. அதில் ஒன்று என்ன? கத்துலு நஃப்ஸில்லத்தை ஹர்ரமல்லா, அல்லாஹ் புனிதப்படுத்திய உயிரை, தடை செய்த உயிரை கொலை செய்வது. இது பெரும்பாவம், சாதாரண பாவம் அல்ல, உங்களை அழித்து ஒழிக்கக்கூடிய பெரும்பாவம். இஸ்லாம் இந்த பாவத்துக்கு இந்த நிலை தான் கொடுக்குது, இந்த அந்தஸ்து. பெரும்பாவம் உங்களை அழித்து நாசமாக்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் முதன் முதலில் கொலை எப்படி வந்தது என்ற வரலாற்றை சொல்லி கொலையுடைய விபரீதத்தை அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான், அல்லாவை ஒருவன் சரியாக நம்பினால், குரானை அவன் படித்திருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை கேட்டிருந்தால், எந்த ஒரு மனிதனும் அடுத்த உயிரை அநியாயமாக கொலை செய்ய மாட்டான். கொலை செய்யறது என்னங்க, அடுத்தவங்க மனசு புண்படும்படி கூட பேச மாட்டாங்க. ஏன்னா முஸ்லீமுக்கு இலக்கணமே என்ன? அல் முஸ்லிமு மன் சலிமன் நாசும் இல்லிசானிஹி வயதிஹி. அருமையான உபதேசம், அழகான ஒரு வாக்கியம். முஸ்லீம் யாரென்றால், தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு இடைஞ்சல் தராமல் பிற மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்களே, அவன்தான் உண்மையான முஸ்லீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் முஸ்லீமுக்கு இலக்கணமே. அல் மூமின், மூமின் என்றால் யார்? மூமின்னா நம்பிக்கை கொண்டவன் அர்த்தம் இருக்குது, இன்னொரு அர்த்தம் இருக்குது. முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டவன்கிற அர்த்தம் இருக்கிறது, இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது, பிறருக்கு சலாமத்து கொடுத்தவன். மூமின் என்றால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் என்பது ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பிறருக்கு அமனத்தை ஏற்படுத்தியவன். அமனத்து என்றால் என்ன? அம்னு, பாதுகாப்பு. இங்க உள்ள போலீஸ் ராணுவத்துக்கு என்ன சொல்றாங்க? அம்னு சொல்லுவாங்க, பாதுகாப்பு. அதை பார்த்துதான் மூமின், பிறருக்கு பாதுகாப்பு அளித்தவன். அல்லாஹ் மீது ஆணையாக இவன் மூமின் அல்ல, இவன் மூமின் அல்ல, மூமின் அல்ல. மூணு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமிட்டு கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அந்த பாவி யார்? மூமின் இல்ல, மூமின் இல்லன்னு நீங்க அல்லாஹ் மேல சத்தியம் போட்டு சொல்றீங்களே, அந்த பாவி யார்? அந்த குற்றவாளி யார்? மன்லாய அமன் ஜாருஹு பவாயக்கஹு, பக்கத்து வீட்டுக்காரன் இவனுடைய தீமையை கண்டு பயந்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு ஒரு நிம்மதி வரல, அவனை பார்த்தா இவன் பயப்படுறான், அவன் நிம்மதியே போச்சு. வீட்டுக்கு வந்தா போனா ஒரு பயம், தன்னுடைய வார்த்தையால சொல்லால அப்படி சொல்றானா அவன் சைத்தான். இப்படி பிறருக்கு நிம்மதியை தராமல் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் தன்னை பார்த்து பயப்படுற வகையில அவனுடைய பேச்சுகளும் நடத்தைகளும் இருக்குமே, ஆனால் அவன் முஸ்லிமே இல்ல, காஃபிர், அவன் மூமினே இல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால், ஜாஹில்கள் இருப்பார்கள் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை படிக்காதவர்கள் தெரியாதவர்கள் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. உண்மையிலே ஒரு மனிதன் குர்ஆன் ஹதீஸை விளங்கிவிட்டால் அவன் பிறர் மக்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடியவனாக இருப்பான், நாட்டிலே நிம்மதி ஏற்பட்டுவிடும், பிறருக்கு நன்மை ஏற்படுத்துவான், எந்த தீங்கையும் ஏற்படுத்த மாட்டான். இதான் நபிகளாருடைய சொல்ல பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் முத முத கொலை எப்படி வந்தது? அல்லாஹ் அந்த வரலாற்றை திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். வத்லு அலைஹிம் நப அபனை ஆதம பில் ஹக், ஆதமுடைய இரு மகன்களின் வரலாற்றை செய்தியை மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், நபியை எடுத்துக் கூறுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள், இது கர்ரபா குர்பானன், அந்த இருவரும் அல்லாஹ்வுக்கு ஒரு வணக்கத்தை செய்தார்கள். ஃபத்குபில மின் அஹதிஹிமா, ஒருவருடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். வளம் யுத்த கப்பல் மினலாகர், மற்றவருடைய வணக்கத்தை அல்லாஹ் நிராகரித்து விட்டான். அல்லாஹ் ஒரு ஆளுடைய வணக்கத்தை ஏத்துக்கிட்டான், இன்னொருடைய வணக்கத்தை அல்லாஹ் நிராகரிச்சுட்டான். ஏன்னா அல்லாஹுக்கு தெரியும் யாருடைய வணக்கத்தை ஏத்துக்கணும், யாருடைய வணக்கத்தை நிராகரிக்கணும். வணக்கம் செய்யறவங்க எல்லாருடைய வணக்கத்தை எல்லாம் ஏத்துக்கிற மாட்டான். காலலா குத்துல அன்னக், எவனுடைய வணக்கத்தை அல்லாஹ் நிராகரித்தானோ அவன் சொன்னான், நான் உன்னை கொல்லுவேன். தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்லுகிறான், நான் உன்னை கொல்லுவேன். அவனை ஏண்டா கொல்ற? உன்னுடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ அல்லாஹ்விடத்தில் முறையீடு, உன்னுடைய தவறை நீ உணரு, உன்கிட்ட என்ன ப்ராப்ளம், உன்கிட்ட என்ன தப்பு, என்ன மிஸ்டேக், ஏதோ ஒரு கோளாறு இருக்கனாலதான் உன் வணக்கத்தை எல்லாம் நிராகரிச்சிருக்கான், அப்படி உனக்கு சிந்தனை வரணும். அவனுக்கு அந்த சிந்தனை வரல, பொறாமை வந்து விட்டது, கெட்ட சிந்தனை, அடுத்தவர் மீது பொறாமை, நான் உன்னை கொல்லுவேன். அவர் சொன்னார், அவருடைய சகோதரர் அவருடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் இரையேற்றம் உள்ளவர்களிடமிருந்து தான் வணக்கத்தை ஏற்றுக்கொள்வான், தக்குவா உள்ளவர்களிடம் தான் அல்லாஹ் வணக்கத்தை ஏற்றுக்கொள்வான். உன்கிட்ட தக்குவா இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, நான் உன்னை கொல்லுவேன். அவர் என்ன சொன்னாரு? அந்த இரையேற்றம் உள்ள மனிதர் அல்லாஹ் அவருடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டானே, அவர் சொன்னார், லயிம் பசத்த இலையே எதக்கலி தக்குத்துலனி, என்னை கொல்வதற்காக என்னை நோக்கி நீ கையை நீட்டினால், மா நபி பாசித்தின் எதிய இலைக்கலியாக்கு தொலக், உன்னை கொள்வதற்காக என் கையை உன்னை நோக்கி நான் நீட்ட மாட்டேன். இவர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறார்? தன்னை கொள்வதற்காக தன்னுடைய சகோதரன் கையை நீட்டினால் கையை கூட நான் நீட்ட மாட்டேன் என்ற அளவுக்கு பொறுமையாளியாக அவர் இருக்கிறார். அதனாலதான் அல்ல அவருடைய வணக்கத்தை ஏத்துக்கிட்டான். இன் அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவர் என்ன சொன்னார்? நான் அகிலத்தின் அதிபதி அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன். பதிலுக்கு அடிக்கிறது கூட அல்லாஹ்வுக்கு பயந்தார், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன். இன்னி உரீது அன் தபு அபி இஸ்மி வ இஸ்மிக்க ஃபதகூன மின் அஸ்ஹாபின்னார். நான் இப்படி பொறுமையா இருந்தா என்ன இழிச்சவாயே நினைச்சிடாத, அதையும் சொல்றார் அவர். நான் இந்த மாதிரி பொறுமையா இருந்தா நான் விவரம் இல்லாதவன், நீ பொழைக்க தெரிஞ்சவன் நினைக்காத. இன்னி உரீது அன் தபு அபி இஸ்மி வ இஸ்மிக்க, நீ என்னை கொலை செய்து விட்டால் ஏன் பாவத்தையும் உன் பாவத்தையும் நீ சேர்ந்து சுமப்பாய். ஃபதகூனமின் அஸ்ஹாபின்னார், நீ நரகவாசி ஆகிவிடுவாய். வதாலிக ஜஸாவுல் லாலிமீன், இதுதான் அநியாயக்காரர்களுக்கு கூலி என்று அல்லாஹ் அந்த மனிதர் சொன்னார். இதெல்லாம் அல்லாஹ் எடுத்து சொல்கிறார். கடைசியில் சகோதரனை கொலை செய்தான். அப்பதான் முதல் கொலை உலகத்திலே நடக்குது, முதல் கொலை நடக்கிறது. தன்னுடைய சகோதரனை எப்படி அடக்கம் பண்றது கூட அவனுக்கு தெரியல. முதல் மரணம் கூட, முதல் மரணமே கொலையால் நடக்கிறது, இயல்பாக ஏற்படாமல் கொலையால் நடக்கிறது. இறந்து போயிட்டானே சகோதரன், இப்ப அவனை என்ன செய்யறது, என்ன பண்றது தெரியல. அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்புறான், அந்த காகம் மண்ணை தோண்டுகிறது, இதை அவர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு இந்த காகத்துக்குரிய அறிவு கூட நமக்கு இல்லையே என்று சொல்லி பிறகு மண்ணை தோண்டி தன்னுடைய சகோதரனுடைய சடலத்தை அவர் புதைத்தார் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இதுதான் முதல் கொலை. இந்த முதல் குலையை இஸ்லாம் எப்படி கண்டிக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா துக்குத்தலு நஃப்ஸும் துல்மன் இல்லா கான அலா இப்னி ஆதமில் ஆதமல் அவ்வளி கிஃபுலும் இன் தமிஹா. இந்த உலகத்திலே ஒரு உயிர், எந்த ஒரு உயிர் அநியாயமாக கொலை செய்யப்பட்டாலும் அதில் ஒரு பங்கு முத முத இந்த கொலையை செஞ்சானே ஆதமுடைய மகன் அவனுக்கும் உண்டு. இன்னைக்கு எந்த கொலை நடந்தாலும் சரி, அதுல ஒரு பங்கு, அதுல ஒரு பகுதி, அதுல ஒரு தீமை அவனுக்கும் அல்லாஹ் எழுதுவான், அவன் தலையில எழுதுவான். ஏன் அன்னகு அவ்வளுமன் சன்னல் கத்தல, முத முத இந்த பூமியில கொலையை உருவாக்கியவன் அவன்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த சம்பவத்தை ஒட்டி மின் அஜலி தாலிக்க, இதன் காரணத்தால் கத்தபுனா அலா பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களுக்கு நாம் கடமையாக்கினோம், அன்னன் நஃப்ஸ அன்னஹு மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின், யார் ஒருவர் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்கிறானோ, அவ் ஃபசாதின் ஃபில்லாரல், பூமியிலே குழப்பம் விளைவித்து அவர் உயிரை கொலை செய்றானா நல்லதுக்கு இல்ல, குழப்பம் செய்து ஒரு உயிரை கொலை செய்கிறான், அண்ணமா கத்தலன்னாச ஜமியா, இவன் உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்தவனை போல். அல்லாஹ் சட்டம் போடுகிறான், நீ ஒரு மனிதனை கொலை செய்தால் ஒருவனை கொலை செய்யவில்லை, ஒரு சமுதாயத்தையே கொலை செய்கிறாய். அல்லாஹாவை நம்பியவன் எப்படி அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்வான்? ஏன்னா ஆதமுடைய அந்த மகனை அவர் கொலை செய்யாம விட்டுருந்தா அவர் மூலம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் உருவாயிருக்கு இல்லையா? அவர் திருமணம் முடிச்சு அவருக்கு குழந்தைகள் பிறந்து வம்சாவளிகள் உருவா இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் உருவாயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தையே உருவாகாமல் அவன் கொலை செய்து விட்டான். அல்லாஹ் அப்படித்தான் பார்க்கிறான், நீ ஒரு உயிரை கொலை செய்யல, மக்களை எல்லாம் நீ கொலை செஞ்ச. சரி, இது தீமைக்கு அல்லாஹ் இப்படி கண்டிக்கிறான், நன்மை செஞ்சா வமன் ஹையாஹா, யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ அன்னமா ஹையன் நாச ஜமியா, அவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவரை போல். ஒரு உயிரை வாழ வச்சா, ஒரு உயிரை நீ காப்பாத்துற, உலக மக்களை எல்லாம் காப்பாத்தின மாதிரி மனித உயிர்களை வாழ வைக்கக்கூடியவனாக நீ இருக்க வேண்டும், காப்பாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும், பிறருக்கு வாழ்க்கையை அளிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், பிறருடைய வாழ்க்கையை அளிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது மாதிரியான உபதேசங்கள் எங்க இருக்குது? எந்த மதத்தில் இருக்கிறது? எந்த ஆன்மீகவாதி போதிக்கிறார்? ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பாருங்க, இப்படிப்பட்ட உபதேசங்களை நீங்க நிறைய பார்க்கலாம். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானோட சம்பந்தப்படுத்தியே சொன்னாங்க, இந்த கொலை செய்வது ஈமான்ல இல்ல, கொலை செய்யறவன் மூமின் இல்ல, ஈமானோட சம்பந்தப்படுத்தினாங்க. புகாரியில் பார்க்கலாம், லா எஸ்னில் அபுது ஹைன எஸ்னி வஹுவ மூமின், ஒரு மனிதன் உபச்சாரம் செய்யும் போது மூமினாக இருந்து கொண்டு உபச்சாரம் செய்ய மாட்டான். ஒரு மனிதன் உபச்சாரம் செய்யறானா அந்த நேரத்தில் அவன் மூமின் இல்ல, ஈமான் அவனிடம் போய்விடுகிறது. சாராயம் குடிக்கிறானா அந்த நேரத்தில் அவன் மூமினாக இருந்து கொண்டு குடிப்பதில்லை, அவனிடத்தில் ஈமான் இல்லை. ஒரு மனிதனை கொலை செய்கிறானா, வலா யக்குத்துலு ஹைன யக்குத்துலு வஹுவ மூமின், ஒரு மனிதனை கொலை செய்கிறானா அவன் மூமினாக இருந்து கொண்டு கொலை செய்வதில்லை. இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை இஸ்லாம் மனித குலத்துக்கு வழங்குகிறது. அல்லாஹ்வை நம்பு, குரானை நம்பு, ஹதீஸ்களை ஏற்றுக்கொள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று அழைப்பு விட்டு மனித உயிர்களை இப்படி புனிதப்படுத்தி அதனை கொலை செய்யக்கூடாது என்பதை இந்த அளவுக்கு கண்டிக்கக்கூடிய மார்க்கம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. யார் இப்படிப்பட்ட பயிற்சியை போதனைகளை செய்வா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்க பார்க்கலாம், இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்கள் தான் மனித உயிர்களை மதிப்பார்கள், அந்த உயிர்கள் கொலை செய்யப்படும் போது அதற்கு தக்க நடவடிக்கைகளை எடுப்பார்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள், அல்லாஹ்வை நம்பாதவர்கள், அவர்களுக்கு உயிர் பொருட்டே கிடையாது. இதுதான் யதார்த்தம். நபி அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே பார்க்கலாம், லை யஸாலல் மூமினு ஃபீ ஃபஸஹத்தி மின் தீனிஹி மாலம் யுஸிப் தமன் ஹராமன், ஒரு மனிதன் அல்லாஹுடைய விசாலமான இந்த மார்க்கத்தில் தொடர்ந்து நீடிப்பான். இந்த மார்க்கம் விசாலமானது தானே? மார்க்கம் விசாலமானதுன்னா என்ன? இந்த மார்க்கத்துக்குள்ள ஒரு மனிதன் வந்தால் அவன் இலகுவாக இந்த மார்க்கத்தை விட்டு போக முடியாது. ஒரு முஸ்லீம் ஆயிட்டான், ஒரு பொய் சொல்லிட்டான், நீ காஃபிர், இஸ்லாம் சொல்லுதா? ஒருத்தன் முஸ்லீம் ஆயிட்டான், திடீர்னு உபச்சாரம் பண்ணிட்டான், இஸ்லாத்தை விட்டே போயிட்ட காபீர் ஆயிட்டன் இஸ்லாம் சொல்லுது, அப்படி கிடையாது. அப்படி விசாலமான மார்க்கம், மனிதனுடைய தவறை கூட அல்லாஹ் மன்னித்து அங்கீகரித்து அவர்களை அரவணைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஆனால் இந்த காரியத்தை செஞ்சா இஸ்லாத்தை விட்டு போயிருவான் அப்படின்னு நபிசல்லாஸ் அவங்க சொன்னாங்க. ஒரு மனிதன் விசாலமான அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் தொடர்ந்து இருப்பான். மாலம் யுசிப் தமன் ஹராமன், புனிதமான இரத்தத்தை அவன் ஓட்டாத வரைக்கும், புனித உயிர்களை கொலை செய்யாத வரைக்கும் அவன் மார்க்கத்தில் இருப்பான். எப்போ அநியாயமாக கொலை செஞ்சிட்டானோ அவன் மார்க்கத்தை விட்டே போயிருவான். இது கெட்ட மனிதர்கள். இந்த கெட்ட மனிதர்களை பத்தி தான் மாணவர்கள் கேட்டாங்க. யார்கிட்ட கேட்டாங்க? அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்கல்ல, இன்னி ஜாயிலுன் ஃபில்லர்லி ஹலீஃபா, பூமியிலே ஒரு படைப்பை நான் உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லும் போது மாணவர்கள் என்ன சொன்னாங்க? ரத்தத்தை ஓட்டி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மனித சமுதாயத்தை படைக்கப் போகிறாய். மனுஷன்ட கெட்ட குணம் மாணவர்களை சுட்டி காட்டினாங்க. அல்லாஹ் சொன்னான், எனக்கு தெரிவது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த குழப்பத்தில் விழமாட்டார்கள். இதுதான் உண்மை. அது மாதிரி நபி அவர்கள் சொன்னாங்க, அப்ப இஸ்லாத்தை விட்டே போயிருவான். அவன் மூமினே கிடையாது, முஸ்லீமே கிடையாது. அது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னமின் வரத்தாத்தில் உமூர் இல்லத்தி லா மஹ்ரஜ லிமன் அவ்கா நஃப்ஸஹு ஃபீஹா. ஒரு மனிதன் ஒரு சில காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் அதிலிருந்து அவன் தப்பிக்கவே இயலாது. சிக்கிட்டா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம்ல, அதை உளுந்துட்டு அவ்வளவுதாங்க, மீண்டலாம் வர முடியாது. நபி அவர்கள் சொன்னாங்க, அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சஃபுக்கு தமில் ஹராம், ஹராமான ரத்தத்தை ஓட்டுவது, அல்லாஹ் புனிதப்படுத்திய உயிரை கொலை செய்வது. அதுல ஒரு மனுஷன் விழுந்துட்டானா அவன் தப்பிக்கிறது, மறுமையில சொர்க்கத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சிரமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது. ஒப்பந்த பிரஜைகளா இருந்தாலும் கூட அவருடைய உயிர்களை மதித்து நடக்கணும். ஒப்பந்த பிரஜைகள், ஒப்பந்த பிரஜைகள் யார்? இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது, அங்கே உள்ள குடிமக்கள், அவர்கள் இங்கே உள்ள குடிமக்கள். ஆனால் வெளி வேறு கொள்கையில் உள்ளவர்கள் இருப்பார்கள். உதாரணம், ஒரு முஸ்லீம் நாடுன்னு சொன்னா அங்க ஒரு இந்து இருக்கிறார், அல்லது ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறார், அல்லது ஒரு யூதர் இருக்கிறார். இவங்கெல்லாம் முஸ்லீம்கள் கிடையாது, இவங்கெல்லாம் முஸ்லீம்கள் கிடையாது. இவங்க அந்த நாட்டில் வாழலாமா? வாழலாம். ஆனா ஒரு ஒப்பந்தம், என்ன? நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடப்போம், எங்க கொள்கை எங்களோட, எங்க கொள்கை எங்களோட, நாங்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிற மாட்டோம், ஆனா இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக நாங்கள் செயல்படவும் மாட்டோம், அரசாங்கத்தை கட்டுப்பட்டு நடப்போம், விசுவாசமா இருப்போம். இப்படிப்பட்ட உடன்படிக்கையை செய்யக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் ஒப்பந்த பிரஜைகள், முஆஹத் என்று ஹதீஸில் சொல்லப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், புகாரியில நீங்கள் பார்க்கலாம், மன் கத்தல முஆஹதன், யார் ஒருவர் ஒப்பந்த பிரஜையை கொலை செய்கிறானோ, லம் யரி ராயஹத்தல் ஜன்னா, அவன் சுவனத்து வாடையை நுகரவே முடியாது. எப்படிப்பட்ட எச்சரிக்கை பாருங்க. ஒப்பந்த பிரஜைங்கிறவன் நான் முஸ்லீம், முஸ்லீம் அல்லாதவன், கொலை செய்யறவன் யாரா இருப்பான்? அவன் ஒரு முஸ்லீம். நபி அவர்கள் சொல்றாங்க, ஒப்பந்த பிரஜையை ஒருவன் கொலை செய்தால் சொர்க்கத்துடைய வாடை கூட உனக்கு கிடையாது. நீ முஸ்லீமா இருந்தால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்துக்கு என்ன, மோந்து கூட பார்க்க முடியாது, நீ சொர்க்கத்தை நுகர்ந்து கூட பார்க்க முடியாது. சொர்க்கத்துடைய வாடையை கூட அவன் நுகர முடியாதுன்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய கண்டனம். வைன் அரிஹா தூஜது மின் மசீரத்தி அர்பாயினாமா, சொர்க்கத்துடைய வாடை என்பது 40 வருடங்கள் பயணம் பண்ணால் எவ்வளவு தொலைவோ, சொர்க்கத்துக்கு நமக்கு அவ்வளவு தொலைவு இருந்தா கூட அந்த வாடை நமக்கு அடிக்கும் இல்லையா. ஒரு இடத்துல சமைக்கிறாங்க, என்ன, நம்ம ஒரு 10 வீடு தள்ளி இருக்கிறோம், ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எந்த சமையல் இல்லை. 10 வீடு தாண்டி நம்முடைய என்ன மூக்குக்கு போற அளவுக்கு சமையல்கள் இல்லை, அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்படி வாடைகள் அடிக்கும். சொர்க்கத்துடைய வாடை எப்படி அடிக்கும்? 40 வருஷம் பயணம் பண்ண எவ்வளவு தூரம்? ஒரு மனுஷன் 40 வருஷம் பயணம் பண்றான், போய்கிட்டே இருக்கிறான், எத்தனை கிலோமீட்டர் போவான்? சுபஹானல்லாஹ், அவ்வளவு தொலைவுல இருக்குதுப்பா சொர்க்கம். நீ இவ்வளவு தொலைவுல இருக்கிற சொர்க்கத்துக்கு உனக்கு இவ்வளவு கேப் இருக்குது, ஆனால் அதனுடைய வாடை உனக்கு கிடைக்கும். ஆனா இவனுக்கு அது கூட கிடைக்காது. அநியாயமா ஒப்பந்த பிரஜையை கொண்டானே, அவன் நான் முஸ்லீமா இருந்தாலும் ஏன் கொண்ட? நீ முஸ்லீமா இருக்கலாம், எதுக்கு அநியாயமா கொண்ட? ஏன் அநியாயமா கொண்ட? உனக்கு சொர்க்கத்துடைய வாடை கூட கிடைக்காது. சொர்க்கத்து பக்கத்துல கூட போக முடியாது. இப்படி அல்லாஹுடைய மார்க்கம் எச்சரிக்கை செய்யறத பார்க்கலாம். இது மாதிரியான உபதேசங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய இருக்கு சகோதரர்களே. அப்போ ஒரு மனிதன் எப்ப சீர்பெறுவான்? இந்த உபதேசங்களை எல்லாம் நம்பக்கூடியவன், இந்த சொற்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவன், அல்லாஹை நம்பியிருக்கக்கூடியவன், அவன்தான் பிற உயிர்களை மதிப்பான். இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு உயிர் விஷயத்தில் நமக்கு கவனிக்க சொல்லுது தெரியுமா? நம்ம ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறோம், நம்ம தான் வளர்க்குறோம், நம்ம தான் பெத்தோம், அதில் பல கஷ்டப்பட்டோம், வளர்க்குறோம், நம்ம கொலை செய்யலாமா? நமக்கு உரிமை இருக்குதா? நீங்க தான் பெத்தீங்க, நீங்க தான் வளர்க்குறீங்க, நான் பெத்து நான் வளர்த்தேன், இது ஏன் புள்ள, நான் பாடுபட்டு அதை உருவாக்கினேன், அதுக்காக கொலை செய்ய முடியுமா? முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். வறுமைக்கு ஒரு மனிதன் கொலை செய்கிறான், கொலை செய்யறது கூட எதுக்கு? வறுமைக்கு. நமக்கு கவனிக்க முடியல, இது பிறந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு நம்ம செலவழிக்க வேண்டியனும் இப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பயந்து கொலை செய்யாதீங்க. நாம உணவளிக்கிறோம், இப்ப உனக்கு ரிஸ்க் இல்லாம இருக்கலாம், எப்படி நம்ம கொடுக்கறது நம்ம கொடுத்துருவோம், அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் அதை கொலை செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய நிலைமை. வைதல் மௌஊதத்து சுயிலத் பி ஐதம்பின் குத்திலத், உயிரோடு மண்ணில் புதைக்கப்பட்டவள் எந்த பாவத்துக்காக கொல்லப்பட்டாள் என்று அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். புதைச்சவன் தகப்பன்தான், அந்த காலத்தில் தாய் தகப்பன் தானே புதைச்சாங்க குழந்தைகளை, பெண் குழந்தைகளை, பெண் குழந்தை இழிவா நினைச்சாங்க, அன்னைக்கு அப்படியே மாறி போச்சு, பெண் குழந்தைகளை இழிவாக நினைத்த காலம் போய் இன்னைக்கு என்ன, ஆண் குழந்தையா இதை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமே என்ற மாதிரியான அரபு நாட்டில் நிலைகள் உருவாகி இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு எப்படி இருந்தது? பெண் குழந்தை நான் இழிவு, ஏன் ஒரே விபச்சாரம், பெண் குழந்தை பெற்றாலே அது விபச்சாரத்துக்கு யூஸ் பண்றது, அவங்களுக்கு எந்த உரிமை இல்லை, சுய விருப்பு விருப்பம் எதுவுமே கிடையாது. இதா புஷிராகதும் பில் உன்சா, அன்றைக்கு அந்த காலகட்டம் தான், இஸ்லாம் தான் அதை அப்படி மாத்துச்சு, உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கடா என்று சுபச்செய்தி சொன்னால் தல்ல வஜுஹு முஸ்வதன், அவனுடைய முகம் அப்படி கருத்து விடும், அவன் முகம் அப்படி கருப்பாயிரும். எதவாரா மினல் கௌமி மின் சூஇமா புஷ்ரபிஹி, தனக்கு சொல்லப்பட்ட செய்தி கெட்டதுன்னு நினைச்சு சமுதாயத்துக்கே வராம ஓடி ஒளிவான். அவன் நினைப்பான, தகப்பன் நினைப்பான, குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா சந்தோஷம் வராது. அஹிம்சி குஹாலா ஹவுனின் அம் எது சுகு பித்துரா, இது அப்படி வச்சுக்கிறதா அல்லது மண்ணோட உயிரோட போட்டு புதைச்சிடறதா? தகப்பன் நினைப்பான், பெத்தவன் நினைப்பான். இப்படித்தான் அன்றைய காலம் இருந்தது. அதையெல்லாம் இஸ்லாம் மாற்றியது. எப்படி? ஓன் குழந்தையா இருந்தாலும் கொலை செய்யறதுக்கு உனக்கு உரிமை இல்லாத, அல்லாஹ் படைச்ச உயிர் அது, அதை எப்படி நீ கொலை செய்வாய்? ஏ, நம்ம உயிரை கொலை செய்யலாமா? நம்ம குழந்தையுடைய உயிரை விடுங்க, அடுத்தவங்களுடைய உயிரை விடுங்க, நம்மளை நாம கொலை செய்யறது இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா? அதுவே இஸ்லாத்துல பெரும்பாவம். நம்மளை நம்ம கொலை செய்யறதே இஸ்லாத்துல பெரும்பாவம். அது எப்படிப்பட்ட பாவம் அது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கிறான். என்ன செய்யறான்? மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்கிறான். நீ சில பேர் விவரம் இல்லாத தற்கொலை பண்ணுவாங்க, வாழ்க்கையில் ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சா உடனே என்ன செய்யுது? மருந்தை குடிக்கிறது. பெத்த பிள்ளைய ரெண்டும் ஆத்துல மௌத்தா போச்சா உடனே தகப்ப என்ன செய்யறான்? யார தற்கொலை பண்ணிடுறான். இஸ்லாத்துல கூட எவ்வளவு துன்பம் வந்தாலும் நம்ம சகிக்கத்தான் வேணும், அதை தாங்கிக்கிறணும். நமக்கு தான் அல்லாஹ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறதே, அல்லாஹ் நமக்கு இதை விட சிறந்ததை கொடுப்பா என்று நம்ம அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். தற்கொலை இஸ்லாத்துல கூட பெரிய தப்பு. நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனிதன் மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கிறான் என்றால் அவனுக்கு தண்டனை என்ன? மறுமையில அதே மாதிரி மலையிலிருந்து குதிச்சுக்கிட்டே இருப்பான், தலை செதறும், வேதனைப்படுவான், மறுபடியும் உடம்பு சரியாகும், அவனது மலையிலிருந்து எல்லாம் மறுபடியும் தள்ளி விடுவான். இப்படியே தொடர்ந்து தண்டனை, சாகவும் மாட்டான், வாழவும் மாட்டான். எப்படி பாருங்க, ஒரு மாதிரி கத்தியால குத்தி தற்கொலை பண்றான், அவன் நரகத்தில் கத்தியால குத்திக்கிட்டே இருப்பான், வயிறு கிழிஞ்சு குடல் எல்லாம் தொங்கும், கிழிச்சுக்கிட்டே இருப்பான், வேதனை உண்டு, ஆனா உனக்கு மரணம் கிடையாது. இது எப்படிப்பட்ட வேதனை? விஷத்தை குடிச்சு சாவுறான், விஷத்தை குடிச்சு வாயெல்லாம் நுர தள்ளி வேதனைப்பட்டு புரண்டு கிரண்டு சாவுறியா, செத்து போயிருவனி உலகத்துல. ஆனா மௌத்தா போனா இதே அதாபு உண்டு, தொடர்ச்சியா உண்டு, முடிவே இல்லாதது, விஷத்தை திண்டுகிட்டே ஏறி, வேதனை பட்டுக்கொண்டே ஏறி, மரணமே கிடையாது உனக்கு. இப்படிப்பட்டது இந்த தண்டனை எப்படி? ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, என்றைக்கும் எப்போதும் நிரந்தரமாக. நம்ம உயிரா இருந்தாலும் நம்ம கொலை செய்யறதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுங்கிறான். அல்லாஹ் உயிர்களை கொலை செய்யறத அவன் அதிகாரத்தில் கையில், ஏன்னா அல்லாஹ் தானே உயிர் எடுப்பான். அல்லாஹ் எத்தவஃபல் அன்ஃபுஸ், உயிர்களை அல்லாஹ் தான் கைப்பற்றுவான், அல்லாஹ் தான் உயிர்களை கைப்பற்றுவான். ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதரணி அப்திபி, ஒரு மனிதன் தற்கொலை செய்யும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியான் என்னை முந்தி விட்டான், என்னோட போட்டி போறான், என்னோட மோதுகிறான், என்னை அவன் முந்தி விட்டான், ஹரம் து அலைஹில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கி விட்டேன். இப்ப நம்ம உயிரை, நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு, நம்ம போக்கிக் கொள்றது கூட நமக்கு உரிமை கிடையாது. பெரும்பாவம் இஸ்லாத்துல அல்லாஹ் வெறுக்கிறாத அடுத்தாளுடைய உயிரை கொலை செய்யறது இஸ்லாம் எப்படி பார்க்கும்? அது எப்படி இஸ்லாம் அங்கீகரிக்கு? இதுதான் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில். இதையெல்லாம் கேட்ட ஒரு மனிதன் அநியாயமா எப்படி அடுத்த உயிரை கொலை செய்வான்? இஸ்லாம் அதையா சொல்லுது? இதுதான் இஸ்லாமிய நெறி, இஸ்லாமிய போதனைகள் இதுதான். இதை ஒரு மனுஷன் கேட்கும்போது அவன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். ஒரு மனிதர் வந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், போர்க்களத்தில் எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார், நிறைய எதிரிகள் அவருடைய வாழ்க்கையால் வீழ்த்தப்படுகிறார்கள். மக்கள் எல்லாம் பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க, இவர் பெரிய வீரசாலியா இருப்பார் போல, ஷஹீது அப்படிலாம் பேசினாங்க. ஆனா நபி அவர்கள் சொன்னாங்க, அவர் உயிரோடு இருக்கும்போதே சொன்னாங்க, நீங்க அவரை பார்த்து நீங்க பெருமைப்படுறீங்க, ஆனா அவர் நரகவாசின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், நபி நரகவாசின்னு சொல்றாங்க, இவரை பார்த்தா நரகவாசி மாதிரியா இருக்காரு, எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு, நரகவாசி மாதிரியா இருக்கிறாரு. பொறுத்திருந்தாங்க, நபி அவருடைய சொல்லு உண்மையாச்சு. என்னன்னா, பல எதிரிகளை வெட்டி வீழ்த்திய இவர் ஒரு நேரத்தில் இவருடைய கையை எதிரி வெட்டி விட்டான், கை வெட்டி விழுந்துருச்சு. இப்ப இவருக்கு ஒரு சோதனை வந்துருச்சு, அந்த வேதனை தாங்க முடியாம என்ன பண்ணிட்டாரு, வாளை நட்டு வைத்து அந்த வாள் மீது தன்னுடைய உடலை அவர் கிடத்திக் கொண்டார், வாள் மீது பாய்ந்து விட்டார், வாழ் அவருடைய முதுகுப்புறமாக வந்து அவர் இறந்து விட்டார், தற்கொலை செய்து கொண்டார். அல்ல என்ன பார்க்கிற, நீ எத்தனை எதிரியை வீழ்த்தினுங்கிறத அல்ல பார்க்கல, நீ ஏன் உன் உயிரை கொலை செஞ்ச? உயிரை கொலை செய்யறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உயிரை எடுக்கிறவன் நான் தானே. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த விஷயம் எவ்வளவு பெரிய பாவமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப அடுத்தவங்களுடைய உயிரை எப்படி எடுக்கலாம்? அனுமதியே இல்லை சகோதரர்களே. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு உயிரை கொலை, நீங்க பாருங்க, கொலை செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாதுன்னு வரும்போதெல்லாம் இல்லா பில் ஹக், அல்லாஹ் சொல்லுவான், முறை இல்லாமல், உரிமை இல்லாமல், உரிமை இருந்தால் கொலை செய்யலாம். என்ன உரிமை? அவங்கவுங்க உரிமையோட கொலை செய்யலாங்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மள உரிமை எடுத்துக்கலாமா? அதல்ல. என்ன உரிமை? அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான். என்ன உரிமை? அன்னஃப்ஸு பின் நஃப்ஸ், அன்னஃப்ஸு பில் நஃப்ஸ், உயிருக்கு உயிர் தான் அந்த உரிமை. ஒருவன் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்து விட்டான், அவனுக்கு தண்டனை என்ன? அது மாதிரியான தண்டனை கொடுக்கணும். இறக்கப்படுவாளா இவங்க? என்ன கொலை செஞ்சவனுக்கு கருணை மனு, கருணை மனு, பாவ மன்னிப்பு, கொலை செய்யாம அவனை விட்டுறது நம்ம பார்க்கலாம். வெளியே வந்து நாலு பேர் இன்னும் கொலை செய்வான், உலகத்தில் நிம்மதி இருக்காது. அப்ப இஸ்லாம் ஒருவனை கொலை இந்த விஷயத்துக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னது கூட எதுக்குதான்? உலகத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு தான். ஒரு நாய் வெறி பிடிச்சு அலையுது, அதை கொல்லாம விட்டா என்ன நடக்கும்? இருக்கிற அவ்வளவு பேரையும் கடிக்கும் அது. அப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் நிம்மதியா இருக்கணுமா? அந்த வெறி நாய நம்ம கொல்லத்தான் வேணும். என்ன செய்யறது? இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இது கூட மனித உயிர்களை பாதுகாக்கிறதுக்காக தான். அன்னஃப்ஸு பின் நஃப்ஸ், உயிருக்கு உயிர், வல் ஐன பில் ஐன், கண்ணுக்கு கண், வல் அன்ஃபு பில் நஃப் பில் அன்ஃப், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல், இதுதான் அல்லாஹ் போட்ட சட்டம். அடுத்தவன் உயிர், இது எதுக்கு? அடுத்தவன் உயிர்னா உனக்கு எப்படி, உனக்கு மலிவா நினைக்கிற, மட்டமா நினைக்கிற, உனக்கு அதுமாதிரி கொடுத்தாதான் உனக்கு தெரியும். இதெல்லாம் பாரு, உலகமே பாரு, நீ எவனாவது கொலை செய்வியா? கொடு, இந்த தண்டனையை கொடுங்குறான். இல்ல, இதை கொடுத்தா உலகத்தில் இந்த கொலைகள்லாம் நடக்காது. ஏன் ஒன்று கொலையை பார்த்த பிறகு மறுபடியும் அதையே செய்கிறான், மறுபடியும் அதையே செய்கிறான்? அது ஒரு நோய் மாதிரி அப்படியே பெருகுது. கொடுத்தவனுக்கு நீ என்ன கொடுத்த? அவனை அது மாதிரி கொலை செஞ்சேனா, அந்த தண்டனையை கொடுத்திருந்தேனா, எப்படி செய்வான்? இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உலில் அல்பாப், அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு இந்த பழிக்கு பழி வாங்குதல் சட்டத்திலே வாழ்க்கை இருக்கிறது. அவனை மன்னிக்கணுமா? பாதிக்கப்பட்டவன் மன்னிச்சா மன்னிக்கலாம். அல்லாவும் சொல்றான் மன்னிக்கிறது சிறந்தது, மன்னிங்கிறான். ஆனா நான் மன்னிக்க முடியாது, நீங்க மன்னிக்க முடியாது. யார் மன்னிக்கணும்? எவன் பாதிக்கப்பட்டிருக்கானோ அவன் மன்னிக்கணும். அவன் மன்னிக்க மாட்டேன்ட்டானா தண்டனை கொடுக்கத்தான் வேணும். கொடு, இதை வளைஞ்சு கொடுக்க கூடாது. பணக்காரன் செஞ்சா அவனை காப்பாத்துறது, ஏழை செஞ்சா அவனை கொள்றது, தனக்கு பிடிக்காத ஒரு இனமாக இருந்தா அங்க இந்த தண்டனை நிறைவேற்றுறது, தன்னுடைய இனமாக இருந்தா அங்க தப்பிக்க விடுறது. இது நாடு சின்னாபின்னம் ஆயிடுது, நாட்டில் அமைதி வராது. நல்லாட்சி புரியணும் நீ நினைக்கிறீ, அந்த நல்லாட்சி நடக்காம போயிடும். இஸ்லாம் சொல்லுது. நபியவர்கள் என்ன சொன்னாங்க? ஒரு உயர்ந்த குலத்தை, மஹ்சூமியா குலத்தை சார்ந்த, உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டாள், மாட்டிக்கொண்டு விட்டாள். மக்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வருது, உயர்ந்த குலமாச்சே, இவ கையை விட்டுன்னு அந்த குலத்துக்கே கெட்ட பேரை. நபிசல்லாஸ் அவங்ககிட்ட சில பேர் வந்து பரிந்துரை பேச வந்தான், எப்படியாவது அவளை விட்டுறலாமே, அவ கையை வெட்டாம விட்டுறலாமே. நபியர் என்ன சொன்னாங்க தெரியுமா? உயர்ந்த குலம் சொல்லி என்ற பேச வர்றீங்க, ஏ மக ஃபாத்திமா திருநாளும் அவ கையை வெட்டுவேன், அவருடைய கையையும் நான் வெட்டுவேன் என்று சொன்னாங்க. யாராவது பேச முடியுமா? அடுத்தவங்களுக்காண்டி பேச வந்தவங்க, ஏன் புள்ள வெட்டினாலும் இதுதான்பா தண்டனை. யாரா இருந்தாலும் அதுதான் சட்டம். நான் சட்டம் யாருக்கு வளையாது, சட்டத்துக்கு தான் எல்லாரும் வளையணும். இப்படி சொல்லி நிம்மதியை, ஒரு நல்லாட்சியை நிறுவியவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப இன்னைக்குள்ள ஆட்சியாளர்கள்லாம் பாருங்க, இதுல ஒழுங்கா இருக்கிறாங்களா? அவங்க கொடுக்கிற தண்டனை எப்படி இருக்குது? ஏப்ப சாப்பையா இருந்தா அவனை கொலை செய்யறது, அவன் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாதுன்னா கூட கொலை செஞ்சிருவானுங்க, தீர்ப்பு கூட இருக்காது. அறக்க பறக்க சீக்கிரமா கொலை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம், ஆனா குற்றவாளிகளை தப்பிக்க விடுறத காட்சியை பார்க்கிறோம். குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனைகளை கொடுக்காம கொஞ்ச காலம் அவன் ஜெயில அடைச்சு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் அவனை பெயில வெளியிடுறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நிம்மதி அல்ல, இது தீர்வு அல்ல இந்த கொலைகளுக்கு. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே தீர்வு, அது மாதிரியான தண்டனையை கொடுக்கணும், அதுல கொஞ்சம் கூட வளையக்கூடாது, பாவங்கள் குறையும். இதுதான் நிம்மதி. அது மாதிரி சகோதரர்களே, ஒரே ஒரு விஷயம், உன்னர் ஒரு கட்டத்திலையும் பிற உயிரை கொலை செய்யலாங்கிறது இஸ்லாத்துல இருக்குது. என்ன? போர். நிறைய பேர் சொன்ன ஜிஹா ஜிஹான்னு சொல்லி அநியாயமா உயிரை கொலை செய்யறது இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் அதையா சொல்லுது? உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை தான் இஸ்லாம் ஜிஹாதுங்கிற பேர்ல சொல்லுது. உலகமே ஏற்றுக்கொண்டது என்ன? ஒரு மனிதன் அநியாயமாக அடுத்தவனை கொலை செய்தால் அவனை ஏன் தண்டிக்கிறீங்க நீங்க? அவனை தண்டிக்கணுமா இல்லையா? எல்லா நாடும் ஒத்துக்கிட்டு அவனை தண்டிக்கணும். மரண தண்டனை எந்த நாட்டில் இல்ல? இந்தியாவில் இல்லையா? இந்தியாவில் மரண தண்டனை கொடுக்கறதா? யார்? அப்பாவிகளுக்கு தான் மரண தண்டனை. அயோக்கியர்களுக்கும் பாவிகளுக்கும் கொலைகாரர்களுக்கும் மன்னிப்பு, இது உண்டு. ஆனா மரண தண்டனை உண்டு, எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. மரண தண்டனை இல்லாத நாடுகள் கிடையாது, எல்லா நாடுகளிலும் மரண தண்டனை இருக்குது. இதெல்லாம் உலகம் ஏற்றுக்கொண்ட விஷயம், குற்றம் செய்தவர்களை தண்டிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில். அப்ப இஸ்லாம் இந்த ஜிஹாது போர் என்பது எதுவும் சொல்லுது? அப்பாவி மக்கள்கிட்ட போய் போறா? திருமறை குரானை நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், உதீன லில்லதீன யுகாத்திலூன, போரிடக்கூடியவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். ஏன்? பி அன்னஹும் துலிமு, அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் ரீசன். இஸ்லாமிய போர்கள் என்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் அநீதி இழைக்கப்பட்ட காரணத்தால் நீ போர் செய்யலாம், அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். மற்றபடி யாருக்கும் அனுமதி கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு கண்ட மக்களை போய் என்ன செய்யறது? அடிக்கிறது, மற்ற பகுதி மக்களை எல்லாம் நிம்மதியை கெடுக்கிறது. இதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இல்ல. நீ அநியாயம் இழைக்கப்பட்டிருக்க. என்ன அநியாயம்? உன்னுடைய வீடுகளை விட்டு, உன்னுடைய சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறாய். அல்ல, அதெல்லாம் விளக்கி சொல்றான். உன்னை அடிச்சு விரட்டி இருக்காங்க சொந்த ஊரை விட்டு. அப்ப அந்த மாதிரி காத்தில் உள்ளதீனும் காத்தில் உனக்கும் அல்லாஹ் சொல்லுகிறார். உங்களோடு சண்டைக்கு வரக்கூடியவரோட நீங்க சண்டை போடுங்கள். இதுதான் குரானுடைய வசதி, இதுதான் ஜிஹாத் என்பது. ஜிஹாத் என்பது என்ன? சண்டைக்கு வராத மக்கள்கிட்ட போய் சண்டை இல்லை, உன்னோட சண்டைக்கு வர, உன்னை கொல்லணும்னு வர்றான். அப்ப என்ன, வாய் முடிக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? கையை கட்டிட்டு சும்மாவா இருக்க முடியும்? அவனை எதிர்த்து போரிடு. இதுதான் ஜிஹாத் என்பது. இது எதுக்கு? எல்லா உயிர்களையும் பாதுகாப்பதற்கு. இது இல்லைன்னு சொன்னா நிம்மதியே இருக்காது. அயோக்கியர்கள் அவர்களுடைய ஆதிக்கு அதிகமாகவும் நல்ல மக்கள் உலகத்தில் வாழ முடியாம போயிடும். அப்ப மக்களுடைய நிம்மதி கெட்டுவிடும். மக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த ஜிஹாது கூட. அப்படித்தான சொல்றான். சரி, அப்படி சண்டைக்கு வந்தவன் கூட வேண்டாம்னு விலகிட்டா அவனை எதிர்த்து போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம். உன்னை அடிச்சான், ஊரை விட்டு வர, சண்டைக்கு வந்தா சண்டையும் போடுறான், சண்டை பிரச்சனைகள்லாம் நடக்கிறது. ஆனாலும் சல்மி, அவர்கள் ஒப்பந்தத்துக்கு இணக்கத்துக்கு இணங்கி வந்தால் நபியே நீங்களும் இணங்கி போங்கள். இதுதான் குரானுடைய வசனம். அவர்கள் விலகிக் கொண்டால், சண்டைக்கு வந்தவர்கள் விலகிக் கொண்டிருக்கிறார்கள், வேண்டாம் நாங்கள் சண்டைக்கு வரல ஒதுங்கிறோம் அப்படின்னு சொன்னா, உதுவான இல்லா அளவாலிமீன், அநியாயக்காரர்கள் மீதுதான் நம்ம தண்டிக்கணும், மற்றவர்களை தண்டிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம். அப்ப இஸ்லாமிய ஜிஹாத் என்பது, நபிசல்லாசர் நடத்திய போர்கள் என்பது, அந்த போர்க்களத்தில் பல உயிர்கள் கொல்லப்பட்டதுன்னா யாரும் சொன்னா அப்பாவி மக்கள் கிடையாது, இவர்களை கொலை செய்வதற்காக அநியாயக்காரர்கள் வந்தார்கள், அந்த அநியாயக்காரர்கள் எதிர்த்து நடந்ததுதான் உத்தரவு. இதுதான் இஸ்லாமிய விஷயம். ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நம்மளை வச்சிருக்கான்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். அல்லாஹ் நம்மளை எப்படிப்பட்ட மார்க்கத்தில் வச்சிருக்கிறான், மனித உயிர்களை புனிதப்படுத்தக்கூடிய மார்க்கத்தில் வைத்திருக்கிறான். இன்றைய உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உள்ள மார்க்கம், இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த தீர்வை ஒரு மனுஷ வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா, ஒரு அரசாங்கம் எடுத்துக்கொண்டால், அங்கே இது போன்ற பிரச்சனைகள் வராது, வாழ்க்கையில நிம்மதி ஏற்படும், பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். அந்த மார்க்கத்திலே இருந்து நாம் உறுதி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். எல்லாம் உள்ள இறைவன் இந்த மார்க்கத்தில் இருந்து கடைசி வரை மரணிக்கக்கூடிய சிறந்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.